بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாரந்தோறும் நடந்து வருகின்ற இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் அல் குர்ஆனுடனான எமது தொடர்பு என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது ரமலானை நாம் நெருங்கிக் கொண்டிருப்பதனால் எல்லா தலைப்பும் என்ன, ரமலானோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரமலானை வரவேற்போம் அப்படிங்கின்ற ஒரு மகுடத்தில் நிறைய உரைகள், நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கான காரணம் ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது சில பொழுதுகளில் ரமலானை வரவேற்போம், ரமலானை வரவேற்போம் அப்படி நிறைய செய்திகள் காணப்படுகின்ற பொழுது எமக்கே ஒரு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கலாம். ஆனாலும் கூட இந்த இந்த மாதிரியான உரைகள் மூலம் நாங்கள் என்ன அதாவது எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால், ரமலானுக்கு நுழைவதற்கு முன்னாலேயே எங்களது மனநிலைகளை அந்த ஒரு வணக்க வழிபாட்டுக்கு இது போன்ற அதாவது இபாதத்துகளுக்கான ஒரு தயார்படுத்தலாக என்ன செய்யலாம், இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், எங்களிலேயே இதந்த இந்த உரைகள், இந்த மார்க்க விளக்கங்கள் எல்லாம் கேட்ட பின்னாலும் கூட ரமலானை, ரமலானுடைய அந்த இரவுல மட்டும்தான் அதாவது வரவேற்கக்கூடிய அல்லது அந்த நாளில் தான் எல்லா விதமான மனநிலையும் அப்படி உந்து சக்தி போல இயங்கக்கூடிய நாளாக முதலாம் நாளாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பேசிருக்கிறார்கள். இன்றைக்கு பிறை கண்ட பின்னா நாளை நோன்பு என்று சொன்ன அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு என்ன செய்யும் ஒரு புத்துணர்வு வந்து அடைந்தது, ரமலான் போல இருக்குது அப்படி என்று சொல்லி அப்ப ஸ்டார்ட் ஆகி அதுல வந்து ஒரு ரெண்டு நாள் அதுல நாசமாக என்னது கடைசி பாகிகளை கிடைக்கல, இரண்டு நாள் போயிடும், போய் மூன்றாவது நாள் நாலாவது நாளுக்கு அவர் என்ன செய்வாரு, அவரு இதுல சில சிலருக்கு முடியாம போய் இறுதி பத்துல கவனிச்சு கொள்வோம் சொல்லி விடக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் முன்னாலே தயாராகாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் இது ஷாபான் மாதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் ஷாபான் மாதம். இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும், இது போன்ற இந்த உரைகள் எல்லாம் ஒரு ஞாபகம் ஊட்டல் தான் எங்களுக்கு, உங்களுக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டல் தான். யாரும் தெரியாத, யாரும் சொல்லாத புதிய செய்திகள் என்ன செய்ய முடியாது, ரமலான் விஷயத்துல கொண்டு சேர்க்க முடியாது. அதனால எங்களுக்கு மனதை தயார்படுத்திக் கொள்கின்ற அமைப்பிலான சில விஷயங்கள் தான் இங்கே நம்ம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதமாக ஷாபான் இருந்தேன்னு பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது ஷாபான் முழுதுமே, ஷாபான் முழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நோன்பு பிடித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் ரசூலுல்லாஹி செய்தார்கள், ஷாபான்ல நோன்பு பிடித்தார்கள் அப்படின்னு வருகிறது. அப்ப ஒரு செய்தியில நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் என்ற நபி தோழருக்கு கேட்கிறார்கள், அதாவது ரமலானில் தான் அதை கேட்டிருக்க வேண்டும் என்ற ஹதீஸ பார்த்து அப்படிதான் வழங்குது. அசும் தரர ஷாபான் ஹாதா, இந்த ஷாபானுடைய சரரிலே நீங்கள் நோன்பு வைத்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சரர் என்பது மொழி ரீதியாக ஆரம்பத்தையும் குறிக்கும், நடுப்பகுதியையும் குறிக்கும், கடைசி பகுதியை என்ன செய்யும் குறிக்கும் மொழியில. அதனால ஏதோ ஷாபான்னு ஒரு பகுதியில நோன்பு வச்சீங்களா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். வந்த நேரத்துல அவர் இல்லை என்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஃதர்த ஃபஸும் யௌமன் அவ் யௌமேன், நீங்க வந்து அதை இஃப்தார் செய்து விட்டால், அதாவது ரமலான் முடிஞ்சிட்டா ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ என்ன செய்ய, அதுக்கு பதிலாக நோன்பு வையுங்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல இப்ப நாங்க ஷாபானுடைய ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தான் என்ன செய்யுது, ரமலானுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையில் ஒரு மாதத்துல ஒரு நோன்பாவது அந்த ஷாபான்ல வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தல் இந்த ஹதீஸ் என்ன செய்யுது வந்திருக்கிறது பார்க்கிறோம். காரணம் ஒரு தயார் நிலை பாருங்க. இன்னும் சொல்ல போனால் மன ரீதியான தயார் நிலை மட்டுமல்ல, மன ரீதியாக தயார் நிலை மட்டுமல்ல, உடல் ரீதியாக கூட சிலருக்கு முதல் நாள் நோன்பு பிடிச்சி நோன்பு திறந்த உடனே அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஏன் தெரியுமா, தலைவலி மாதிரி இருக்குது, தலை சுத்திர மாதிரி இருக்குது, அல்ல வந்தது வைகால போறது மாதிரி இருக்கு, வைத்தோட்டம் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா அந்த ஒரு முதலாம் நாள் என்ன செஞ்சுவாங்க, இன்றைக்கு தராவே நம்மளுக்கு சரி வராது, இரவு தொழுகை என்னது எல்லா உடம்பே ஒரு வித்தியாசம் மாதிரி. காரணம் சவுபான்ல ஒரு நோம்பு பிடிக்கல, சவுபான்ல ஒரு இரண்டோ ஒரு மூன்றோ நான்கு நோம்பு பிடிச்சிருந்தாங்கன்னு வைங்க, அந்த மனநிலை என்ன செஞ்சிடும் மாறிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில ஹதீஸ்ல பாக்குற நேரத்துல நீங்க வந்து சவுபானை தொடர்ந்து ரமலானில் நோம்பு பிடி, சவுபானை ரமலானோடு ஜோயின் பண்ண வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். அப்படின்னா நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் கட்டு போட்டு நிறுத்திக்கிறாங்க, தொடர்ந்து இங்க 30 அங்க 30 60 என்ன செஞ்சிட வேணாம், புடிச்சிட வேண்டாம், இடையில கொஞ்சம் என்னது விடுங்க, ஒரு ரெண்டு மூணு நோம்பு என்ன செய்ய விடுங்க என்று சொல்ற அமைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம ஒரு தயார்படுத்தல் எங்கிடத்துல இருக்கணும், இரண்டு வகையில இருக்கணும். ஒன்று மன ரீதியாக தயார்படுத்தல், மன ரீதியாக தயார்படுத்தல் என்று சொல்றது எங்களது வணக்க முறைமை, நாம கொஞ்சம் அதுக்கான அந்த நேரத்தோடையே இந்த மாதிரி ரமலான உரைகள் இது போன்றவைகளை கேட்டு நம்ம தயாராகிக் கொள்றது. இரண்டாவது வந்து உடல் ரீதியாக தயார்படுத்தல் அப்படின்னு சொன்னால், நோன்பே 11 மாதம் பசியில இருக்காம இருந்து திடீர்னு ஃபர்ஸ்ட் நாள் பசியில் இருந்தா எப்படி இருக்கீங்க, அப்படி சுன்னத்து நோன்பே ஒரு நாள் பிடிக்கலாம், சுன்னத்து நோன்பே நோக்கவில்லை என்கின்ற ஒரு நிலை இருந்தால் அது ஆபத்தா தான், ஆபத்தான ஒரு அவருக்கு ஒரு வித்தியாசமா தான் என்ன செய்யும் அது அமையும். எனவே ஒரு நோம்பு இரண்டு நோம்பு நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதை என்ன செய்யும் எங்களை ஒரு உற்சாகப்படுத்துகின்ற அமைப்புல இருக்கும் என்பதனால் பண்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம ரமலானை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு கால பகுதியில் இந்த மாதிரியான உரைகள் மூலம் ரமலானுக்கான ஒரு தயார் நிலை ஏற்படுத்துவார் என்னுடைய அடிப்படையான நோக்கம். இன்னொரு வகையில சொல்ல போனால் இதற்கு இந்த ஆர்வமூட்டல் என்ற பெயரில் மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லாத சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்காங்க செய்து விடுகிறார்கள். உதாரணமாக நபித்தோழர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 6 மாதம் இந்த ரமலான் ஏற்பட்ட அந்த தாக்கத்துக்கு ஏற்ப செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இன்னொரு 6 மாதம் இந்த ரமலானை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு செய்தி என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இது எந்த விதமான ஆதாரமற்ற அடிப்படையற்ற ஒரு செய்தி, வாழ்க்கையை ரமலானாக நபித்தோழர்கள்ட்ட என்ன செய்யல இருக்கல, அந்த மாதிரி எதிர்பார்த்துதான் இந்த செய்தியும் இல்லை. 6 மாதம் ரமலான தாக்கத்தை அப்படியே செயல்படுத்துற அமைப்பிலையும், இன்னொரு 6 மாதம் என்ன அந்த ரமலானை எதிர்பார்த்த அமைப்பிலையும் அது இல்லை. அது போல ஒரு துவா சொல்வார்கள் ரஜம் மாதத்துல கேட்கிற துவாவாக, யாரெல்லாம் எங்களுக்கு ரமலானை என்ன செய்ய வல்லா ரமலான் சொல்லி ரமலானை எங்களுக்கு சேரவை அப்படி என்று சொல்லி நாங்கள் அடைய செய் அப்படின்னு சொல்லி துவா கேட்டதா ஒரு செய்தி, இதுவும் ஆதாரபூர்வமற்ற ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. ஒரு ஆள் துவா கேட்கலாம், அல்லாஹ் வல்லிகனா ரமலான் துவா கேட்கலாம், சாதாரணமா பொதுவான துவா, யாரெல்லாம் எங்களை ரமலானை அடைய செய்ய என்ன செய்யலாம் துவா கேட்கலாம். அதுக்காக வேண்டி இப்படி துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்றும் அப்படி அந்த செய்தியை சொன்னவருக்கு எவ்வளவு நன்மை என்று சொல்லி எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரமலானுக்கான ஒரு ஆர்வம் ஊட்டல், ரமலானுக்கான ஒரு உற்சாகப்படுத்தல், ரமலானுக்கான ஒரு தயார்படுத்தல் என்பது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம் தான். அதன் மூலம் நம்ம உடல் ரீதியாக தயாராகணும். இப்ப இந்த நேரத்தில் நான் சொல்ல உங்களுக்கு நினைக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், குர்ஆன் சம்பந்தமான ஒரு சில குறிப்புகள், ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரமலானுடைய. காரணம் ரமலானுக்குரிய கண்ணியம் என்பது எதனால் கிடைத்தது? ரமலானுக்குரிய கண்ணியம் நோன்பு பிடிக்கிறதுனால ரமலானுக்குரிய கண்ணியம் கிடைச்சதா, குர்ஆனால கிடைச்சதா? குர்ஆனால கிடைச்சது, நோன்பால கிடைக்கல. குர்ஆனுக்குரிய ரமலானுக்குரிய கண்ணியம் என்பது குர்ஆனால கிடைத்ததா நோன்பால கிடைத்ததா? பாருங்க, நான் ரெண்டாவது கேள்வி கேட்டா ஒரு கருத்து முரபாடு உண்டாயிட்டு இல்ல. அதாவது குர்ஆனுக்குரிய ரமலானுக்குரிய ஆர்வம், ரமலானுக்குரிய சிறப்பு என்பது குர்ஆனால தான் கிடைச்சது. ஏன் தெரியுமா? அதாவது நோன்பால கிடைக்கலன்னு கேள்வி செய்யல. காரணம் கண்ணியமே நோன்புதான். கண்ணியமே என்ன? அந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதுதான் கண்ணியம் என்ற பகுதியை, அந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதுதான் கண்ணியமே. எனவே அதுல வந்து என்னது நோன்பால் கண்ணியம் என்ற ஒரு கேள்வி இல்லை. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்ற, ரமலான் என்றது மக்காலிருந்தே அரபுடைய பழைய காலத்திலிருந்து என்ன செய்து ரமலான் என்பது இருந்துகிட்டுதான் இருக்குது. அன்னும் சொல்ல போனால் கண்ணியப்படுத்திய மாதத்தில் அரபுகள் கண்ணியப்படுத்திய மாதத்தில் ரமலான் இல்லை, அரபுகள் கண்ணியப்படுத்திய மாதத்தில் ரமலான் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். ரமலான் மாதத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறான். அது வரைக்கும் அந்த ரமலானுக்கு எந்த சிறப்பும் இல்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் குர்ஆன்ல, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது என்று சொல்லி அந்த தொடர்ல சொல்றான். எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும், நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். எனவே குர்ஆன் இறங்கியதன் காரணமாக நீங்க என்ன செய்ய, நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே ரமலானுக்குரிய சிறப்பு நோன்பால் அல்ல, குர்ஆனால் தான் ரமலானுக்குரிய சிறப்பே வருது. அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் என்ன சொல்லப்படுது? நோன்பு வைங்க அப்படின்னு என்ன செய்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எனவே நம்ம முதலாவது மனதில் உண்டாக்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நோன்பு எங்கள் மனதில் ரமலான்ல எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்த நோன்புக்கான காரணியே அது குர்ஆன். அந்த நோன்புக்கான காரணமே குர்ஆன் என்பதுதான். அதனாலதான் பல அறிஞர்கள் ஷஹ்ருல் குர்ஆன் சொல்லுவாங்க. ஷஹ்ருல் குர்ஆன் சொன்னால் குர்ஆன் ஓதும் மாதம். ஆனா அதை கூட பலர் தவறாக செயல்படுத்துறாங்க. 11 மாதத்துல குர்ஆன் ஓதாம இந்த மாதத்துல மட்டும் குர்ஆன் ஓதுறவங்க இருக்காங்க. இது ஷஹ்ருல் குர்ஆன் அர்த்தம் உள்ளது வணங்கிட்டா அவருடைய மாதம். இது குர்ஆன் ஓதத்துக்கு அவருக்கு குர்ஆன் ஓதுற மாதம் அர்த்தம். ஷஹ்ருல் குர்ஆன் குர்ஆனுடைய மாதம். ஏற்கனவே நிறைய குர்ஆன் ஓதுறவரா இருக்கணும், ரமலான் என்ன செய்யணும் கூடுதலாக கவனம் எடுத்து ஓத வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எனவே ஷஹ்ருல் குர்ஆன் சொன்னதுக்கான காரணம் அல்லாஹுத்தால அப்படிதான் சொல்றாரு. ஷஹ்ருல் ரமலான் அல்லது ஒரு சில செய்யும் குர்ஆன் சொல்லி. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹுத்தால இத குர்ஆனோடு சம்பந்தப்பட்டு இன்னொரு வசனம் சொல்றான். எது எங்களுக்கு மிகவும் பாடமான ரெண்டு விஷயங்கள் அதுதான், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் லைலத்துல் கத்ரிலே இதனை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹு சொல்றான். கத்ருடைய கண்ணியமிக்க இரவிலே நாம் இதனை இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காத்துக்கிறார். எனவே குர்ஆன் இறங்கப்பட்டதுனால அந்த இரவு என்ன செய்யுது, முழு மாதத்திலே அந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்டதுனால கண்ணியம் கிடைக்குது. ஒரு நாள்ல இறக்கப்பட்டது இருக்குது, ஒரு நேரத்தில் இறக்கப்பட்டிருக்குது. நபி அவர்களுக்கு குர்ஆன் இரவு இறங்கிச்சா பகல் இறங்கிச்சா? இரவு இறங்கிச்சா. அப்படித்தானே என்ன ஆதாரம் இந்த வசனம் தான். அல்லாஹுத்தா லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்றது அந்த லைலத்துல தான் குர்ஆன் இறங்கிச்சு. அந்த இரவுல இன்னா அன்சல் கதிர் நாம் எதுல இறக்கணும், பகல்ல இறக்கல, இரவுல இறக்கணும். இன்னா அன்சல் கதிர் நாம் இரவில இறக்கணும். அதாவது குர்ஆன் ஓத ஓத விளக்கம் அதிகரிக்கும் என்று சொல்றாங்க தானே. எத்தனை முறை ஓதிப்போம், பகல்ல இறங்கல இரவுலதான் இறங்கி சென்றதை கொஞ்சம் இன்னும் ஊண்டி ஓதர்கள் என்ன செய்யும் எங்களுக்கு விளங்கும். இப்ப அல்லாஹுத்தாலா இரவுலதான் நம்ம இறக்கணும், பகல்ல என்ன செய்யல. எனக்கு அப்புறம் சூழ்நாங்க நீ ஜம்மீன் ஓடி போர்த்துங்கள் என்று ஓடி வந்ததெல்லாம் இப்ப இரவுலதான், இரவுதான் என்ன செஞ்சாங்க ஓடி வந்தாங்க அர்த்தம். எனவே இரண்டாவது செய்தி குர்ஆன் இறக்கப்பட்டதுனால அந்த இரவுக்கு என்ன செஞ்சிருது, ஒரு பெரிய ஒரு கண்ணியம் கிடைச்சிருது. அந்த கண்ணியம் வைக்க இரவு லேசா எல்லாரும் அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக கடைசி பத்துலதான் அது இருக்குது. எந்த நாள் என்ன செய்யல சொல்லப்படாத நம்ம பார்க்கிறோம். கடைசி பத்துலதான் அந்த இப்ப நாங்க லைலத்துல் கதிரை தேடுகிறோம் என்று சொல்றோமே, லைலத்துல் கதிரை தேடுறதா எதனால தேடுறோம், குர்ஆனால. குர்ஆனாலதான் அந்த லைலத்துல் கத்ர் கண்ணியமிக்கிறதாக அது மாறு. அந்த நாளை என்ன செய்யறோம், அதனாலதான் தேடுகிறோம். எதனால தேடுகிறோம், குர்ஆனால என்ன செய்யறோம், தேடுறோம். இப்ப இரண்டாவது அம்சம், நோன்பு என்றது எங்க மனதில் எவ்வளவுக்கு பதியுதோ அந்த அளவுக்கு இந்த மாதத்தை குர்ஆன் எல்லாருக்கும் நோன்பு ஃபர்ஸ்டாக குர்ஆன் செகண்டாக விளங்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க யோசிக்கன்னு சொன்னால் குர்ஆன் தான் அந்த இடத்துல என்னது முதன்மையான. ஏனென்றால் ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் நோன்பு பிடிக்க கிடைக்கல, நோயாளியாக இருக்கிறார், அல்லது என்ன பிரயாணத்துல இருக்கிறாரு, அல்லது கர்ப்பிணி தாயாக இருக்கிறாங்க, அல்லது நோன்பு பிடிக்கக்கூடிய ஏஜ் இல்ல, அந்த அளவுக்கு நோய். இவர்கள் எல்லோருக்கும் கூட ரமலானுடைய சிறப்பு என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம், இந்த குர்ஆனின் மூலம். இந்த குர்ஆனின் மூலம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். காரணம் ரமலான் குர்ஆன் இறங்கியதற்காக கண்ணியப்படுத்தப்படுகிறது. எனவே அது நோன்பு வைக்கணும். யாரால நோன்பு வைக்க முடியாதோ அவர்களுக்கு வேற வகையில் என்ன செய்யறாங்க, ரமலானை அடைந்து கொள்வது. நோன்பு பிடித்தவருக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும் எங்கேயா குர்ஆன் சொல்லிச்சா இல்ல, ஒருவர் பகல்ல வந்து நோன்பு வைக்கல ஏதோ காரணமாக, அதாவது மார்க்கம் அனுமதித்த ஒரு காரணமாக அவர் நோன்பு வைக்க முடியவில்லை வைக்கவில்லை. இவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும். அது எதனால சிறப்பு, குர்ஆனாலதான் என்ன செய்து அந்த இடத்துல சிறப்பு. இதை நீங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். காரணம் நல்ல முறையில நோன்பு வைத்து விட்டு குர்ஆனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம வாழ்ந்தால் இந்த ரமலான் மாதத்திலே ஒரு சிறப்பே இல்லை. மூன்றாவது ரமலானுக்கும் நீங்க என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்த நினைக்கிறேன்னா, ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான அந்த தொடர்பு புரிஞ்சுக்கொள்ளணும் என்பதற்காக. மூன்றாவது என்ன செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன் மனனம் எப்ப மீட்டப்பட்டது, இந்த ரமலான் மாதத்தில் தான். குர்ஆன் மனனம் எப்ப இருந்து மீட்டப்படுகிறது, குர்ஆன் மனனம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை வருடமாக மீட்டப்பட்டது, நோன்பு எப்ப கடமையாச்சு, ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு என்ன செஞ்சது, பாரக்கல்லாஹு ஃபீக், ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு நோன்பு கடமையாகியது. ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு நோன்பு கடமையாகியது என்று சொன்னா குர்ஆன் மீட்டப்பட்டது எப்ப இருந்து, ஹிஜ்ரி அதாவது குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் இருந்தே ரமலான் மீட்டப்படுது. குர்ஆன் எப்ப இறக்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 40 வருஷம் நபித்துவம் என்ன செய்து கிடைக்கு, அண்டையிலிருந்தே ரமலான் என்ன செய்ய குள்ளி ரமலான், ஒவ்வொரு ரமலானிலும் என்ன செய்யும் இப்ராஹிம் வீட்டினாங்க, குர்ஆன் இறக்கப்பட்ட உடனேயே ரமலானுக்கு கண்ணியம் கிடைச்சிட்டேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க தெரியுமா, 40 மீட்டுறாங்கன்னு சொல்லிருக்கீங்க. ரமலானாலதான் கண்ணியம் கிடைச்சாதான் என்னது இதில் 2 என்ன செய்யணும், குர்ஆனை மீட்டிருக்கணும். குர்ஆன் இறங்கி இருப்பேன் ரசூலுல்லாஹிக்கு 23 நபித்துவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா 23 அப்படின்னா முதலாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுல இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ரமலானும் குர்ஆனை மீட்டுவார்கள் என்பதற்கு. எனவே குர்ஆனாலதான் ரமலானுக்கு என்ன கண்ணியம், அல்லாஹு தஆலா அதுக்கு முன்னால நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தா வச்சிருந்தேன் அந்த மாதத்துல, அந்த மாதத்துல நோன்பு பிடிக்கிற ஆரம்பத்தில் சுன்னத்தாக இருந்தது, மிகவும் வரலாறு நோம்பாக இருந்தது, ஆசுரா நோம்பு இருந்தது. ஆனா ரமலான்ல வரலாக்கப்பட்ட உடன் அந்த நோம்பு என்ன செஞ்சது, அதாவது சுன்னத்தன நிலைமைக்கு அடைந்தது நம்ம பார்க்கிறோம். எனவே நோன்பாளல்ல ரமலானுக்கு கண்ணியம் என்பதுக்கு இது ஒரு பெரிய ஒரு செய்தி. ஒவ்வொரு வருடமும் மீட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடம் என்ன செஞ்சாங்க, 2 என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டினா அதுவும் எப்ப வீட்டினாங்க, ஒவ்வொரு மாதத்தை சித்தப்பட சாபான்லையும் ரமலான்லையும் மீட்டிக்கொள்வோம், அல்லது முஹர்ரம் ஒரு புனிதமான மாதம் தானே முஹர்ரத்திலையும் ரமலான்ல மீட்டிக்கொள்வோம் அப்படி மீட்டினாங்களா, இல்ல அதே ரமலான்ல மர்ரத்தை 2 என்ன செய்தார்கள், குர்ஆனை மீட்டினார்கள் என்பதை நம்ம செய்தியை பார்க்கிறோம். இதுல இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படி என்று சொன்னால், இந்த அடிப்படையை வைத்துத்தான் பல இஸ்லாமிய அறிஞர்கள் நபித்தோழர்கள் இவர்களுடைய வளமையில ஒன்று வந்தது, இந்த ரமலான்ல குர்ஆனை என்ன செய்யணும் முடிக்கணும், முழுமையாக ஓடி என்ன செய்யணும் முடிக்கணும் என்கின்ற எண்ணம் வந்ததுக்கான காரணம் அதுதான். அதை வந்து சுண்ணத்து முடிக்கிறது மிகவும் சிறந்தது உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்றதே இல்லை, அப்படி சொல்றதல்ல. ஆனால் இந்த வளமைக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குதா இல்லையா, இந்த வளமைக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அப்ப அதனால்தான் குர்ஆனை முடிக்க வேண்டும் என்பதென ஒரு பெரிய ஆர்வம் நபித்தோழர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சது ஏற்பட்டது, அதே போல இமாம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. அதாவது பலர் வந்து ரமலான்ல வந்து என்னது மிக அதிகமாக குர்ஆனை முடிப்பதிலேயே கவனம் என்ன செய்தார்கள் செலுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்று வணங்குவதற்கு எப்படி நம்ம தராவீக்கு ஒரு முக்கியத்துவம் செலுத்துறோமோ அதை விட அதிகமாக எடுத்து கொடுத்தாங்க, குர்ஆனை நிறைய ஓதி முடிக்கணும் என்பதற்காக கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே 3 சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் இந்த ரமலான்ல என்ன செய்தது மீட்டப்பட்ட விஷயம். 4 ரமலானில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட நின்று வணங்குவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ரமலானிலே ஏனைய காலங்களை விட நின்று வணங்குவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏனைய காலங்களை விட ரமலானில் நின்று வணங்குவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். செய்தி என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தாக தொழுது இந்த ரமலான் என்ன செய்தார்கள் தொழுதார்கள். மக்களுடைய எண்ணிக்கை என்ன செஞ்சது அதிகமானதுனால அது ஃபர்லாக்கப்பட்டு விடுமோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் அதை தவிர்த்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அச்சம் இருக்கோ அந்த அச்சம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு அந்த அச்சம் இப்பொழுது போய்விட்டது. எனவே அந்த வளமை முஸ்லிம்கள் செய்தார்கள் பின்னால கடைபிடித்து பார்க்கிறோம். அதிகமாக நீட்டி தொழுவதாக இருந்தால் அதுல முக்கியமான இடம் கிடைக்கக்கூடிய வணக்கம் எது, குர்ஆன் ஓதல் என்பதுதான் என்ன செய்யும் அதுல மிக முக்கியமான இடம் பெறும். அதனால நான் சில செய்திகளில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்ராவை ஆரம்பித்தார்கள், மறுபடியும் ஒவ்வொரு சூறாவாக அந்த அதை தரிசி வல்லாத முறையில் அது வரும், நிசா ஆல் இம்ரான் அப்படி ஒவ்வொரு என்ன அதாவது ஒரு பகுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார். ஒரு ரக்காத்திலே ஓத ஆரம்பித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், ஒரே குர்ஆன் வசனத்தை வைத்து நடத்தினார்கள், பல முறை ஓதினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனை வாழ வைக்கும் ஒரு இரவாகத்தான் ரமலானுடைய இரவு என்ன செய்திருக்கிறது இந்த தொழுகைகள் மூலம் இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தொழுகைகள் மூலம் இருந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் ரமலானுக்கும் குர்ஆனுக்கு இடையிலான ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். அது என்ன தொடர்புன்னா இந்த ரமலானே அந்த குர்ஆனால் தான் சிறப்பு பெறுகிறது. அதுலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மீட்டினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது இரண்டாவது விஷயமாக நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 3 அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே, இதுல நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் ஞாபகம் ஊற்றினீங்க அல்ஹம்துலில்லா. ஓர ஏழாமைக்கு அதுக்கு என்ன வேலை செய்யறது, இதுதான் மெயினா மிக முக்கியமான ஒரு கேள்வி. ரமலான் என்கின்ற அந்த பகுதி வந்த உடனே நிறைய நபர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சொன்னா, இந்த குர்ஆனை இப்படி தொடர்ந்து வச்சான்னு சொன்னா ஒரு பக்கம் தான், ஒரு பக்கம் தாண்ட நேரத்தில் முழு சைத்தானும் என்ன செஞ்சு அந்த இடத்துக்கு ஆஜராகிறான். ஆனா அவதுமில்லாஹி மின ஷைத்தானிர்ரஜீம் சொல்லிட்டு தான் என்ன செய்யறோம், நம்ம ஒரு விஷயத்தை அதாவது அவுது பில்லாஹி ஸ்திஆஸா செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய மிக முக்கியமான வணக்கம் இது. குர்ஆன் மறக்காம அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொல்லும். ஆனா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வரி போற நேரத்திலேயே கண் அப்படி என்ன செய்யும், கட்டி நிறைய பேரால அதாவது ஓத முடியாத ஒரு சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு ஆகிட்டு தூக்கம் வரணும்னா என்ன செய்ய ஓதுங்க இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டு ஆகி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று இரண்டாவது ஒரு செய்தி என்னன்னா, இது ஓதலுக்கு மட்டுமல்ல சிலருக்கு வாசிப்பிக்கிறது என்ன செய்தி இருக்குது, வாசிக்கிறதுக்கு வந்து திறந்தா கம்ப்யூட்டர்ல வாசிச்சா இல்ல புக்ல வாசிச்சா, புக்ல வாசிக்கிறதுக்கு திறந்தாலே என்ன செஞ்சிடும், புக் ஒரு பக்கம் இருக்கும் இவரு ஒரு பக்கம் இருப்பாரு. உங்களுக்கு தெரியும் தினசரி பத்திரிகைகளை தூக்கி வச்சு போட்டு அதை நாளா பிரிச்சு தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க, தூக்கத்தை நாளா பிரிஞ்சிடும். இந்த மாதிரி லெவல் எனது வாசிப்புக்கு குர்ஆன் ஓதலுக்கு அடைவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க பெரும்பாலும் உற்சாகமான நேரத்துல குர்ஆனை திறக்கிறது இல்லை. முதல் விஷயம் நல்ல முறையில புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் குர்ஆன காரணமா சொல்லலாது. முதல் அம்சம் என்ன தெரியுமா, சில சில விஷயங்களை அதாவது இந்த குர்ஆன் ஓதல் உள்ள ஒரு சில சில சிக்கல்களை ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது விஷயம், நாங்கள் குர்ஆன் திறக்கின்ற நேரத்தை பெரும்பாலும் பாருங்க, நல்ல வேலை பழுவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெஸ்ட் கிடைச்சிக்குது அப்படி என்பதற்காக மகரிபுக்கு பின்னால நம்ம குர்ஆன் என்ன செய்வோம் திறப்போம். காலையில நீங்க எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறீங்களோ அப்ப நீங்க அப்படி ஆஃப் டைம் மாதிரி ஒன்று கிடைக்கிற டைம்ல நீங்க குர்ஆன் இல்ல எதை திறந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த இடத்துல தூக்கம் வரும். ஆனா அதுவும் எங்க மனது ஈர்க்காத ஒரு விஷயத்தை திறந்தோம்னு வேகமாக என்ன செஞ்சிடும், தூக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது ஒரு காரணம். அடுத்தது சில நேரங்கள்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கும், சாப்பிட்ட பின்னால குர்ஆன் என்ன செய்யும் திறப்போம், திறந்தா என்ன செய்யும் தூக்கம் வரும். அல்லது இரவுல நல்லா தூங்காம இருந்துட்டு சுபகுக்கு பிறகு டெய்லி குர்ஆன் ஓதணும், ரமதான் நடக்கும். இரவுல முழுமையா தூங்கி இருக்க மாட்டோம், தூங்கி இருக்க தொழணும் என்பதற்காக தூங்கி இருக்க மாட்டோம், தொழுது இருக்க மாட்டோம். அதுக்கு பின்னால சுபகெல்லாம் தொழுதுட்டு நல்லா தூக்கம் முடிச்சிக்கிறோமா சகர் வேற சாப்பிட்டுக்கும், சுபகுக்கு பிறகு குர்ஆன் ஓதணுமா இல்லையா ரமதானா இல்லையா, அப்ப குர்ஆன் திறப்போம், என்ன நடக்கும், ரெண்டு பாதிப்பீங்க, ஒன்னு இரவுல தூங்கல, ரெண்டாவது சகர் திண்டிக்கிறோம். அதுக்கு பிறகு குர்ஆன் திறந்தா என்ன செய்யும் தூக்கம் வரும். அப்ப என்ன சொல்றது, குர்ஆன் திறந்தாலே தூக்கம் வருதுப்பா. அவர் அப்படின்னா உலகத்துல குர்ஆன் திறக்கிறவங்க எல்லாம் தூக்கிட்டு ஆயிக்கிறாங்க இல்ல, பிரச்சனை வந்து நாங்க அதை எந்த நேரத்துல அணுகுகிறோம் என்பதுதான். ஆனால் உங்களுக்கே தெரியும், பள்ளியில அதாவது துஹருக்கோ சுபஹுக்கோ நீங்க வந்து அதாவது உருவெடுத்துட்டு போய் இரண்டரை காசு சுன்னத் தொழுட்டு குர்ஆன் திறந்தவங்க அங்க நிறைய பேர் தூங்கிக்க மாட்டாங்க, அங்க நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு 90% அங்க என்ன செய்ய மாட்டாங்க தூங்கி இருக்க மாட்டான். ஏன் தூங்கல, அங்க அதே குர்ஆன் அங்க என்ன செய்வோம் திறந்தோம், அங்க நம்ம தூங்கல. அங்க தூங்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அடுத்தது நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டிருக்கிறோம், என்ன தொலைப்போகிறோம், தொலைப்போகிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை மனதில் இருக்கிற நேரத்தில் இது என்ன செய்யல, நம்ம தூங்காம இருந்து அங்க போய் தூக்கம் வரதுன்றது குர்ஆனுக்காக வரல. ஆனா இந்த இடங்கள்ல எல்லாம் தூக்கம் வந்து எங்களுக்கு தொழுகையுடைய நேரத்தில் என்ன செய்யல, அந்த சுன்னத் தொழுது பின்னால ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் குர்ஆன் ஓதுவார்கள். அந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்யாது, நிறைய வசனங்கள் நிறைய பேர் அங்கதான் ஓதிருப்பாங்க, நிறைய வசனங்கள் அங்கதான் ஓதி இருப்பார்கள், அங்க தூக்கம் வந்திருக்காது. காரணம் பொருத்தமான நேரம், எந்த நேரத்தை திறந்திருக்கிறோம், பொருத்தமான நேரத்தில் என்ன செய்திருக்கிறோம் திறந்திருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம குர்ஆன் ஓதுவதற்கு பொருத்தமான நேரத்தை என்ன செய்யணும் நம்ம எடுத்துக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நான் சொன்னது சும்மா சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வழிகாட்ட சொல்றான், இரவு தொழுகை யார் இரவு தொழலாம் என்பதற்காக சொல்றான். அதாவது இது முறையான முறையில நடந்தோத்தருக்கு தான் இந்த வழிகாட்டல் பொருந்தும், மற்றவங்களுக்கு என்ன செய்யாது பொருந்தாது. நீங்க வந்து இரவுல தொழ போறீங்க, தொழுகிற நேரத்துல தூங்கி தூங்கி தொழுவீங்களா தூங்காம தொழுவீங்களான்றத நீங்க எங்க முடிவெடுக்கணும்னு ரசூலுல்லாஹி ஒரு வழி சொன்னாங்க. என்ன வழி அது அப்படின்னு இந்த வழி இது வரைக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹி ஒரு வழி சொன்னார்கள், நீங்க வந்து அதாவது ஒரு மனிதர் தூங்கி எழும்புறாரு இரவு தொழணும், சில குர்ஆன் வசனங்களை ஓதுங்க, ஓதினது உங்களுக்கு விளங்கிச்சுன்னா என்ன செய்யுங்க எழும்பி தொழுங்க, விளங்கலேண்டா தூங்கிருங்க. இங்க ஓதுறீங்க அதனால இது முறையானவங்களுக்கு தான் பொருந்த முடியும், இல்லாட்டி இப்ப எல்லாரும் தூங்கிடுவாங்க, எங்களுக்கு எப்பயுமே விளக்கினது இல்லையா, முறையான நாம தர்த்தீபா இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லிருப்பாங்களே, அந்த முறைப்படி உண்டு, அந்த முறைப்படி தூங்கி அப்ப நீங்க எழும்புறீங்க ஒரு மாவு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தொழணும் அப்படி எழும்புறீங்க, தொலை மணி கண்ணெல்லாம் கசக்கினால குர்ஆனை உற்சாகமா ஓதுறீங்க, ஓதுனீங்கன்னா என்ன செய்யும் உங்களுக்கே புரியும் இது நம்ம என்ன செய்யலாம் ஓதலாம். ஆனா நாங்கள் அப்படி செய்யாத அந்த மாதிரியான நிலை எங்கள்கிட்ட இல்லையா, தூங்கிருங்க காரணம் தொழுகையில என்ன செஞ்சிருவீங்க, மார்க்கத்துக்கு முரணான வார்த்தையை கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் சொல்லிவிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எலும்புகிற நேரத்தை ஹதீஸ்ல வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வசப காமல
வசவேடு வருது. காமேண்டா என்ன தெரியுமா? எலும்பார்கள். எலும்பு எல்லாம் கஷ்டம் எல்லாருக்கும். வசவேடா பாய்ந்தார்கள் இருக்கும். வசவேடா என்ன? பாய்ந்தார். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, வல்லாஹி மா கால காம, காம என்று சொல்லவில்லை, வசபே என்று தான் சொன்னார்கள் அப்படின்னு அதை குறிப்பிட்ட என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ வார்த்தை சொல்ற காம, அதாவது வசபே என்று சொல்லிட்டு ஒருவேளை இவர் கருத்து அடிப்படையில் அறிவிப்பு செஞ்சிருக்கலாமே நினைக்க கூடாது. ஆயிஷா நாங்க சொன்ன வார்த்தை அது வசப அப்படின்ற வார்த்தை தான். ஏன் அங்க இருந்துட்டு யோசிச்சிருந்தோம்னா என்னது தூங்குதல் தான் என்ன செய்ய சொல்லும், எலும்பிட்டு தான் என்ன செய்யணும், யோசிக்கணும் என்பதற்காக. அதுக்கு பின்னால் ரெண்டு குர்ஆன் வசனங்களை ஓதி பாருங்க, அப்படி அதுக்கு பின்னால் உங்களுக்கு தூக்கமாக என்ன செஞ்சிருங்க, தூங்கிருங்க என்று சொன்ன செய்தியை பார்க்கணும். அப்படின்னா என்ன, தூக்கம் என்பது மனிதனுக்கு ஒரு இயல்பான ஒரு அம்சம். உற்சாகம் என்றது நம்ம எந்த எந்த நேரத்தில் நம்ம அதை செலக்ட் பண்றோம் என்றதை பொறுத்துதான் இருக்கு. குர்ஆன் ஓதுவதற்கு ஏன்னா பொதுவாக எங்களது வாழ்க்கை கடமைகள் எல்லாம் எதுக்கு நம்ம ஒதுக்கிக்கிறோம்னு சொன்னா, வரலான தொழுகையை தவிர மற்ற எல்லாமே நல்ல நல்ல ஃப்ரீயா பேரிக்குமோ ஓபாக பேரிக்குமோ நல்ல, அதாவது சும்மா ஒரு பிரச்சனை எதுவும் இல்லை அந்த நேரத்தில் மட்டும் இருக்கு. அந்த நேரத்திலே வணங்கணும், இதா பராகத்தை பன்சது அந்த மாதிரி நேரத்திலே வணங்கணும். அந்த நேரத்தில் மட்டுமா வணங்கணும் என்று கேட்டா இல்லை, எங்களை பெருமதியான நேரத்தை குர்ஆனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். எங்களை பெருமதியான நேரமாக இருக்கணும். பெருமதியான நேரத்தை நீங்க தூக்கம் வராம உங்களுக்கு ஓதணும்னா ஒரு உதாரணம் சொல்றீங்க, நீ ஏழரைக்கு வேலைக்கு போகணுங்க அப்ப ஓதி பாருங்க தூக்கம் வர, உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அப்ப இருக்கும், என்ன இருக்கு, டைம் ஆகுது என்ற பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. அப்ப ஓதி பாருங்க தூக்கம் வராது. முக்கியமான ஒரு பிஸியா இருக்கீங்களா, அப்ப குர்ஆன் ஓதுங்க தூக்கம் வராது. அந்த மாதிரி நல்லா தூங்கி எலும்பின பின்னால ஒரு இஷாவுக்கு பின் நல்ல இஷாவுக்கு போட தூங்கி ஒரு மணி எலும்புறீங்க சொல்றது தூக்கம் என்ன செய்யாது, அந்த நேரம் குர்ஆன் ஓத உங்களுக்கு வராது. ஆனால் உற்சாகமற்ற நேரத்தை செலக்ட் பண்ணிக்கிண்டு ஓதினாலே தூக்கம் வருதுன்னு என்ன செய்யறோம் சொல்றோம். முதல் பிரச்சனை, நாங்க எந்த நேரத்தை செலக்ட் பண்ணுகிறோம் என்றது மிக முக்கியமா. பெருமதியான நேரத்தை அதுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். இதுல இம்ரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க, யாரு பள்ளிக்கு சென்று ஒரு குர்ஆன் வசனம் ஓதுகிறாரோ, யாரு பள்ளிக்கு சென்று ஒரு குர்ஆன் வசனம் ஓதுகிறாரோ அவருடைய கூலி என்ன? அதே குர்ஆனை நம்ம எங்க ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு என்ன, பத்து நன்மை. பள்ளிக்கு சென்று யார் குர்ஆனை ஓதுகிறாரோ ஒரு செய்தி வரும், புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. யார் ஒரு வசனம் ஓதுகிறாரோ ஒரு கற்பிணி ஒட்டகத்தை தர்மம் செய்த கூலி அவருக்கு உண்டு சொல்லலாம் சொல்லுவோம். அதாவது ஒரு கற்பிணி ஒட்டகத்தை தர்மம் செய்த கூலியில என்ன, ரெண்டு ஒட்டகத்தை நம்ம என்ன செய்யறோம், தர்மம் செய்யறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு இரண்டு அல்லது மூன்று ஒட்டகத்தை தர்மம் செய்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்த கூலி உண்டு. பள்ளிக்கு போய் ஒரு குர்ஆன் வசனம் ஓதினான், பள்ளிக்கு போய் குர்ஆன் ஓதுறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் கவனம் எடுக்கிறான் அர்த்தம், டைம் எடுக்கிறான் அர்த்தம், அதுக்கு முயற்சி எடுக்கிறான் அர்த்தம். அப்படி போய் உட்கார்ந்து ஓதுறதுக்கண்டே நீங்க பள்ளிக்கு போய் குர்ஆன் ஓதுங்க, தூக்கம் என்ன செய்யாது வரா. எனவே முதலாவது விஷயம், குர்ஆனுக்கு நாங்கள் பெருமதியான நேரத்தை கொடுக்குவோமா? அதாவது சில 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 பிரச்சனைகள் எங்களோட அமல்களில் இருக்குது, அவைகளை நம்ம கையாள வேண்டும், அதாவது தீர்வு காண வேண்டியிருக்கு. அதில் ஒன்று இதுதான், நம்ம செலக்ட் பண்ற நேரம் எது, நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய நேரம் எது என்றதான் முதல் பிரச்சனை. இரண்டாவது அம்சம், அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலாவுடைய வாக்கு, அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை, அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை கண்டு நிச்சயமாக நாம் கொடுத்தோமோ மரியாதை கொடுக்காது விட்டாலும் அதுக்கென சில சிறப்பு இயல்புகள் இருந்தே ஆகும், சந்தேகம் இல்ல, அது யாருக்கும் சந்தேகம் இல்ல. காரணம் யாருடைய வார்த்தை, அல்லாஹு தன்ஜீலும் ரப்பில் ஆலமீன், இறைவனுடைய வார்த்தை, இறை கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சுக்கள். அப்ப நம்ம விரும்பியா இருந்தாலும் அதுக்கென ஒரு தாக்கம், அதுக்கென ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, சிறப்பு இயல்பு இருக்கு. அந்த சிறப்பு இயல்புகளை நீங்க அதுக்கே உரிய அந்த கௌரவத்தை கொடுத்தா குர்ஆன் வந்து சேரும். உதாரணமாக உலகத்துல நம்ம ஒரு பிரசிடண்ட சந்திக்க, ஜனாதிபதியை சந்திக்க போறோம்னா அவருக்கு என்ன சில இயல்புகள் இருக்கும், அந்த இயல்புகள் எல்லாம் கலைஞ்ச பின்னாலதான் உன்னை நான் சந்திப்பேன் நம்ம சொன்னோம்னா சந்திக்கலாமா, சந்திக்க யாரு களைய வேண்டியிருக்கும், நாங்க எங்களில் உள்ள அந்த விஷயங்களை சரி ஓகே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சால்தான் அங்க என்ன செய்யலாம் போகலாம், அப்படியா இல்லையா? இதுதான் குர்ஆனுக்குள்ள விஷயம். அதனாலதான் சலப்புகள், அதாவது மார்க்க கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்றுபட்டு சொன்ன மாதிரியான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இசை எவன் உள்ளத்தில இருக்கிறோ அவருடைய உள்ளத்துல குர்ஆன் போய் சேராது. இசை எவரது உள்ளத்தில இருக்கிறதோ அவருடைய உள்ளத்துல போய் குர்ஆன் சேரவே சேராது. குர்ஆனுடைய இயல்பு இது, சும்மா சிறப்புக்கு சொன்னதல்ல, குர்ஆனுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னதல்ல, இது குர்ஆனுடைய இயல்பு. அதை நீங்க இன்னும் யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னா, ஒருத்தர் வந்து இசை கேட்டுட்டீங்களா, பாட்டு கேட்டுட்டீங்க நிறுத்திட்டு குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் உங்களுக்கு கசக்கும், குர்ஆன் என்ன செய்யும், கசக்கும். இதுக்கான போய் டெஸ்ட் பண்ணிடலாம, உதாரணத்துக்கு சொல்றேன் சரியா, ஒரு பாடல் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்து உடனே நிறுத்திவிட்டு குர்ஆனை எடுத்து ஓதினா என்ன செய்யும்? குர்ஆன் அந்த இடத்துல இன்பமாக என்ன செய்யாது, வந்து சேராது. இது இசையுள்ள பாடல்களுக்கு மட்டுமல்ல, குர்ஆனுக்கு ஈக்குவலாக நீங்க இன்னொன்று கொண்டு வந்து வச்சாலும் சரி, இசை இல்லாத பாடல்கள் இருக்குது. பல கவிஞர்களுடைய இஸ்லாமிய பாடல்கள் அப்படி என்று சொல்லி இசை இல்லாத பாடல்கள் இருக்குது. அது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டவைகளாக இருக்கு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நீங்க குர்ஆன கொண்டீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் என்ன செய்ய உள்ளத்துக்குள்ள போகாது. உதாரணமாக நீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பாட்டும் கேட்பீங்க, அஞ்சு சூரத்தும் ஓதுவீங்கன்னு வைங்க, ஒரு நாள் என்ன செய்யாது, அது உள்ளத்துக்குள்ள போய் நிக்காது. உங்களிடத்துல நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒன்றாக, ஈர்க்கக்கூடிய ஒன்றாக, பெருமதி மிக்க ஒன்றாக குர்ஆனை வைத்தீர்கள் என்று சொன்னால் அது என்ன செய்யும், உங்கள தாக்கம் செலுத்தும். குர்ஆன் அதாவது நபர்களை தேடி தாக்கம் செலுத்தும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தாக்கம் செலுத்தாரே அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், இந்த குர்ஆனை கொண்டு சிலருக்கு நான் வழிகாட்டுவேன், இந்த குர்ஆனை கொண்டு சிலரை வழிதவறு செய்வேன். வசனங்கள் எல்லாம் ஒன்றுதான், வார்த்தைகள் ஒன்றுதான், ஆழம் ஒன்றுதான். ஆனா ஒரு குரூப் என்ன செஞ்சிருக்க நேர்வழி பெறும், இன்னொரு குரூப் வழிதவறும். அப்படின்னு அர்த்தம் என்ன, குர்ஆன் வந்து எல்லாருக்கும் ஒரே தாக்கத்தை என்ன செய்யாது, கொடுக்காது. ஒரு நாளும் குர்ஆனுடைய வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஒரே ஒன்றாக இருந்தாலும் உங்களுக்கு தார தாக்கத்தை எல்லாருக்கும் கொடுக்காது. சஹாபாக்களுக்கு கொடுத்த தாக்கத்தை எங்களுக்கு தராது. ஒரு காவிற்கு குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம் எங்களுக்கு ஏற்படாது, எதுவுமே இல்லாத. குர்ஆனை புறக்கணித்து இருக்கக்கூடிய ஒரு காவிர் தொடக்கிற நேரத்தில் அவனுக்கு நிச்சயமா என்ன செய்யும், பெரிய ஒரு தாக்கம் இந்த குர்ஆன் என்ன செய்யும், ஏற்படுத்தும் அவன் அணுகிற முறையை வச்சு. அதே நேரம் நம்ம ஈமானோடு இருக்கிறோம், தீனோடு இருக்கிறோம், நம்ம இசை கேட்பதனால குர்ஆன் என்ன செய்யாது, எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. காரணம் இது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை. எனவே இரண்டாவது அம்சம், எங்களை உள்ளங்கள்ல இசைக்கு இடம் இருக்க கூடாது. இசைக்கான அந்த எல்லா விதமான வாசல்களையும் மூடிடும், அது எதுவாக இருந்தாலும் சரி, இசை உள்ளத்துல போய் இருக்கக்கூடிய. இப்ப உதாரணமாக ஒரு சந்தேகம் ஏற்படலாம், இப்ப இசைய ஹலால் என்று சொல்ற ஒரு சிலர் இருக்கிறான், இப்படி இசைய ஹலால் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய பார்வையில் இந்த மார்க்கெட் தீர்ப்பு தலைகளா போயிருந்தது என்ன, அங்கதான ஹலால், அப்ப எப்படி குர்ஆன் செய்யறாங்க நினைக்க கூடாது. அவர்களாக இருந்தாலும் கூட இதுல என்னது, இதுல அவர்கள் உடன்பட்ட கருத்துல தான் இருக்கிறாங்க. இதுல குர்ஆனுக்கு ஈக்குவலண்டாக கூட உள்ளத்துல நீங்க ரசிக்கக்கூடிய ஒன்றாக வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இசை இருக்கக்கூடாது, பாடல்கள் இருக்கக்கூடாது. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், நீங்க ரசிச்சு கேட்கக்கூடிய ஒன்றாக முதன்மையாக இருக்கணும், அது குர்ஆன் இருக்கணும். இரண்டாவது அம்சம், இரண்டாவது இசை அல்லது இசையற்ற பாடல்கள், அது மூன்றாக வச்சுக்கோங்க. ஒன்று இசை பாடல்கள், அல்லது இசையற்ற ரசிக்கத்தக்க உள்ள கவிதைகள் பாடல்கள் இவைகளை. இதனாலதான் ரசூல்லாங்களை விட்டு அல்லாஹ் உத்தரவு ஒன்றை தூரமாக்கினான், அனுமதிக்கப்பட்ட ஒன்றை தூரமாக்கினான். என்ன கவிதை, வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகை லஹு, அவருக்கு கவிதை நாம் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் கிடையாது. அது அவருக்கு தேவையும் கிடையாது, அல்லாஹ் தூரமாக்கினான். கவிதை ஹராமா இல்லை, கவிதை இஸ்லாம் அனுமதித்த ஒரு கலைகள் ஒன்று. ஆனால் ரசூல்லாங்களுக்கு சொல்ற நேரத்தில் அல்லாஹ் அதை பூர்ணமாக சொல்லல. பூர்ணம் என்ன, இவருக்குரிய ஸ்பெஷல், அது இவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஆளை நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு கவிதை தெரியும், உரை நடை தெரியும், பேச்சு தெரியும், பாட்டு தெரியும், எல்லாம் தெரியும். அது மாதிரி ரசூல்லாங்களுக்கு சொல்லிருக்கணும், இவருக்கு அரபு தெரியும், அதே போல அரபுல கவிதை தெரியும், அரபுல குர்ஆன் தெரியும். அப்படி அது ரசூல்லாங்களுக்கு சிறப்பா அல்லாஹ் சொல்லாம எப்படி சொல்றான், அவனுக்கு கவிதை நான் படித்து கொடுக்கவும் இல்லை, ஒமா எம்பகையிலும் அது அவருக்கு தேவையும் இல்லை, அது அவருக்கு தகுதியானதும் அல்ல அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றோம். அப்ப எனவே நம்ம இந்த ரசிக்கக்கூடிய ஒன்றாக முதல் அம்சமாக குர்ஆன் உங்கள்கிட்ட இருக்கான்னு டெஸ்ட் பண்ணீங்க. ஒன்று நீங்க தேர்வு செய்கின்ற நேரம், இரண்டாவது இசை, மூன்றாவது நீங்கள் முதல் ஸ்தானத்துல முதல் ஸ்தானத்துல வச்சு கேட்க விரும்பக்கூடிய ஒன்றாக எதிரிக்கணும், குர்ஆன் இருக்கணும். அது இருக்காதுன்னு பாருங்க, 90% மனசு சொல்லணும் அப்படிதான் நான் வச்சிருக்கிறேன், வாயளவுல வச்சிருக்கோம், பிராக்டிக்கலாக அதுதான் உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சிலர் இந்த குரல் ராகம் தேடி போறத குர்ஆனுக்கு ரசனையா நினைச்சிருக்கிறாங்க, அதல்ல. உங்களுக்கு ஒரு 30 காரிகளை கொடுக்கறாங்க, 30 பேர் ஓதுறது, சிலருக்கு 30 திருப்தி வருது, வேற யாருக்கிட்ட இல்லையான்னு கேட்கறாங்க, வேறு ஓதுனவங்க இல்லையான்னு கிராத்து கேட்கறாங்க. அது அதை விடுங்க, மிசாரி வானா, அவர் வானா, அவர் வானா, இவர் வானா, சுதேஷ் வானா, துறை வானா, மகாமிஸ் வானா, இப்படி போயிட்டு 30 வேற புதிய காரிகள் யாராவது இல்லையான்னு இப்ப என்ன, இவங்க எல்லாம் குர்ஆன் ஓதினாங்களா, வேற ஏதாவது ஓதினாங்களா, குர்ஆனை தான் ஓதினாங்க. ஆனா போதின் அப்படின்னு ரசிக்கிற தன்மை, இது எதை ரசிக்கிறோம், குர்ஆனை ரசிக்கிறோமா, இல்லை. குரல் ரசனை வந்திருக்குதானே, அது ஒரு அளவுல நிக்கணும், அதுக்கு சில எல்லைகள் இருக்குது. ரசூல் சல்லல்லாஹு குரல் அதாவது சொன்னாங்க, மல்லம் எத்தகன்னதில் குர்ஆனி பலைசம் இன்னா, யார் குர்ஆனை ராகமாக ஓதவில்லையோ அவர் என்னை சார்ந்தவரானேன்னு ரசூல் சொன்னாங்க. கேட்கிறவருக்கு ரசிக்கிற மாதிரி குர்ஆன் என்ன செய்யணும், ஓதணும். ஓடுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது என்பது ஒரு சுண்ணாதான். ஆனா அதற்காக வேண்டிய அதுல அளவு கடந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு செய்கிற யார் குர்ஆன் ஹப்பன் சரியன், இறக்கப்பட்ட அந்த டேஸ்டோடு நீங்க யார் உங்கள குர்ஆன் ஓத விரும்புறீங்களோ அவர் பல்யக்ரா அலா கிராஅதி இப்னு உம்மி, அதாவது அப்து, அதாவது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிராத் மாதிரி என்ன செய்ய ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு மசூத் கிராத் மாதிரி ஓதினா உங்களுக்கு அப்படி இறக்கப்பட்ட அந்த ஃப்ரெஷ் இன்ஜினியர் அது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க ரசூலுல்லாஹி ரசிக்கணும் உண்மை, ஆனா எதுல எங்க கூடுதலான ஈடுபாடு போகக்கூடாது, இதுலயே போகக்கூடாது. அது ஒரு அளவோட என்ன செய்யணும், நிறுத்தி விட வேண்டும். அதை நிறுத்தாங்க சில பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனாண்ட அந்த குர்ஆன் வசனம் இறங்கினே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஜியை செஞ்சாங்க. தர்ஜி என்று சொல்றது அந்த ஒரு தொண்டைக்குழியால ஓதுற அந்த அழகான ராகமாக ஓதுறது. அப்ப அதை வந்து சொல்லி காட்டக்கூடிய நபித்தோழர் சொல்றாரு, நானும் ரசூல்லாங்க செஞ்ச மாதிரி இப்ப ஓதி காட்டுவேன், எல்லாரும் மக்கள் கூடிடுவாங்க. அதோடு அம்சமாக மாற்றக்கூடாது அன்புள்ள சகோதரர்களே. எனவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம், ரசிக்கக்கூடிய மிக ரசிக்கக்கூடிய ஒன்றாக குர்ஆன் இருக்க வேண்டும். அந்த ரசனை எங்களுக்கு எல்லாவற்றையும் விட குர்ஆன் முதலாவதாக மாற வேண்டும். அப்படி இருக்குதான்னு பாருங்க, இந்த அதாவது பாடல்களை ரசிக்கிற அளவுக்கு, இசையை ரசிக்கிற அளவுக்கு, அதன் மெதுகை மோனைகளை ரசிக்கின்ற அளவுக்கு, அந்த பாடல்களை ரசிக்கின்ற அளவுக்கு குர்ஆனுடைய ரசனை எங்களிடத்திலே இருக்கிறதா, சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்க. ஐந்தாவது அம்சம் சகோதரர்களே, இந்த ரசனையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். குர்ஆனுடைய கருத்தை எல்லா கருத்துக்களை விட நம்ம ரசிக்கணும். ரசிக்கணும் என்று சொல்றேன், நான் இந்த இடத்துல வந்து அனுபவிக்கணும். குர்ஆனுடைய கருத்தை எல்லா கருத்துக்களை விட நம்ம அனுபவிக்கணும். அப்படின்னா என்ன, எங்களுக்கு இந்த தத்துவம் சொன்னா நம்ம அனுபவிக்கிற மாதிரி குர்ஆன் அனுபவிக்கிறோம் இல்ல, தத்துவம் சொன்னா அனுபவிக்கிறதா என்ன. உதாரணமாக ஒரு ஆள் ஏதாவது ஒரு வசனத்துல சொல்லிட்டாருங்களே, வாழ்க்கை ஒரு காணல் நீர் அப்படின்னு சொல்லிட்டா அது நம்ம அதை ஒரு அடைமொழியாக வச்சுக்கிறது, அதை ஒரு என்னது பெரிய ஒரு ஒரு ஸ்லோகன் மாதிரி வச்சுக்கிறது, அதான் ஒரு யாரோ சொன்னது, யாரோ சொன்னதுல எங்களுக்கு உள்ள அந்த ஆர்வம் குர்ஆன் வசனத்துல என்னது இல்ல. யாரா தத்துவம் சொன்னா அதுல உள்ள ஆர்வம், தத்துவமா பேசுற நேரத்துல உள்ள ஆர்வங்களை குர்ஆன்ல வருது. ஒருத்தர் பயன் பண்றாரு, இப்ப நான் உங்களுக்கு மார்க்க ஒரு நிகழ்த்துறேன், அல்லாஹு தஆலா ரமலான பத்தி என்ன சொல்கிறான், குர்ஆன் வசனம் குர்ஆன் வசனம் குர்ஆன் வசனம் மொழிபெயர்ப்பு, ஒரு சின்ன விளக்க மொழிபெயர்ப்புன்னா, இந்த வாரம் இருப்பீங்க நீங்க அடுத்த வாரம் இருக்க மாட்டீங்க. அது ஏன் இருக்கிறீங்கன்னா விளக்கம் போதான்றோம். நம்ம என்ன பழகிக்கிறோம் தெரியுமா, கருத்துக்களை உள்வாங்கி ரசிக்க பழகிக்கிறோம், கருத்துக்களை உள்வாங்கி ரசிக்க பழகிக்கிறோம். அந்த கருத்தை சொல்ற மெத்தடு, அந்த கருத்தை உள்வாங்கிற அது நல்ல விஷயம், நல்ல கூடாத ஒரு விஷயம் இல்ல, அதுக்கும் பழகணும். ஆனா சொல்றது எது அப்படின்னு கேட்டு பழகணும். என்ன இது கேட்க வேண்டிய வசனம், உள்ளம் ரசிச்சா மட்டும்தான் ரசிக்க வேண்டிய இஸ்லையில தான் நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், மார்க்கம் படிக்கிறோம். நல்ல முறையில பதிய வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி உள்ளம் ரசித்தால் மட்டும்தான் ரசிப்போம் என்ற அடிப்படையில தான் நிறைய பேர் மார்க்க உரைகளை கேட்கிறோம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறமே அப்படி நிறைய பேர் மார்க்கு கேட்கறது இல்ல, பிள்ளைகளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நீ உனக்கு எதெல்லாம் விருப்பமா ஸ்கூல்ல அதை மட்டும் படிச்சுக்குவான், உன மனசு விரும்பாதான் விட்டுரு, எந்த தந்தையாவது எந்த தாயாவது எதிர்ப்பு பண்ணி அனுப்புறமா, நீ விரும்பியோ விரும்பாட்டியோ எல்லாம் படிச்சாகணும் அப்படித்தானே சொல்றோம். அப்ப அர்த்தம் என்ன, எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்காது, உள்ளம் என்ன செய்யும், சில விஷயங்களை விட்டுரும், உள்ளம் வந்து இது நம்மளுக்கு கேட்டுக்கிறான்னு விட்டு விடும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இது கேட்க வேண்டிய விஷயம் தானா, கேட்கணும், காதை கொண்டு போய் அங்க என்ன செய்யணும், வைக்கணும், புறக்கணிச்சு போகக்கூடாது. அப்படி குர்ஆனை நம்ம கேட்கிறோமா, குர்ஆன் யூசுப் அலை இஸ்லாத்துடைய சூரா போற நேரத்தில் கேட்கிற மாதிரி சூரத்துல் பக்ரா கேட்கிற மாதிரி கேட்டா இல்லை. காரணம் அது உள்ளம் ரசிக்குது, யூசுப் யூசுப்புடைய கருத்துக்களை உள்ளம் ரசிக்குது, உள்ள இணைக்குது சம்பவம். ஆனா பக்ராவுடைய பொறுத்த வரைக்கும் சட்டங்களா போகுதா, அதனால என்ன செய்வதில்லை, நம்ம அதை கேட்க வேண்டியதா இல்லையான்னு பாக்கிறோம், இல்ல உள்ளம் கேட்குதா இல்லையான்னு மட்டும் என்ன செய்யறோம், பாக்குறோம். இந்த முறையை மாத்துக்கு எங்களுக்கு மிகவும் அர்த்தபூர்வமான ஒரு கருத்து கொண்டதாக முதலாவது இருக்கணும், அல் குர்ஆன் இருக்கணும். தத்துவமா சொன்னா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறோம், தத்துவமா தத்துவமாக பல்சபாவாக சொன்னா மட்டும்தான், ஒரு பிலோசபிக்கல் லொஜிக்கல் ஏதாவது சொன்னா மட்டும்தான் அதை என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்றோமே தவிர குர்ஆனுடைய விஷயங்கள் அப்படியே உள்வாங்கிற அமைப்பு நாம் என்னது இல்லை. இதுவும் குர்ஆன் எங்கள்கிட்ட ஈடுபாடு செலுத்தாதமைக்கான ஒரு காரணம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய வாசலில் நீங்கள் கொஞ்சம் காத்து கிடக்காது விட்டால் குர்ஆனின் எந்த கருத்தும் கூட காது போது என்ன செய்யாது, சேராது. கொஞ்சம் அதுல கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் அதுல போராடுங்க, போராட போராட குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறக்கும். குர்ஆன் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக கதவு திறக்கும். அதுக்கு பின்னால நீங்க அறிந்து கொள்வீர்கள், தத்துவம் பெரிதா குர்ஆன் பெரிதான்னு புரிந்து கொள்வீங்க. தத்துவம் பெரிதா குர்ஆன் பெரிதான்னு புரிந்து கொள்வீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, சின்ன ஒரு உதாரணம். தத்துவம் என்பதில் இது கேட்க அழகா இருக்கு, ஆனா நிறைய சாத்தியமா இருக்காது, நிறைய சாத்தியமாக இருக்காது. அதனால்தான் இந்த உளவியல் என்று பேசப்படுற ஸ்பீச் எல்லாம் அவசரமா கவர்றதே சொல்லுங்க, சாத்தியம் இல்லாததுனால. எதனால கவருது? சாத்தியம் இல்லாததுனால. நல்ல முறையில புரிஞ்சுங்க. சினிமா ஏன் கவருது? சாத்தியம் இல்லை அதனால கவருது. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இன்டர்வியூல ஃபெயில் ஆகிடுறீங்க. தத்துவத்துக்கும் குர்ஆனுக்கும் இடையில சின்ன ஒரு டிஃபரன்ஸ். இன்டர்வியூல ஃபெயில் ஆகிட்டீங்க, அடுத்த இன்டர்வியூக்கு போறீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க. தொழிலுக்கு அஞ்சாறு இன்டர்வியூக்கு போன ஃபெயில் ஆகிட்டீங்க, உங்களுக்கு என்ன சொல்லும்? இந்த இன்டர்வியூ எடுத்தவனெல்லாம் குத்ததான் சொல்லுவோம், குத்து கொண்டு போட்டுட்டு நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்ல நினைக்கும் மனசு. செய்யலுமா? செய்யலாம். சினிமால செய்வான், அதான் ரசிக்கிறீங்க. சினிமால என்ன செய்வான்? அந்த அஞ்சாறு பேரை கொண்டாச்சா, உட மனசு ரசிக்குது. நம்மளால முடியாத இந்த சினிமா என்ன செய்யுது? செய்யுது அப்படி என்று ரசிக்குது. அதுதான் கற்பனை தான் அவன் போட்ட அந்த இது. இதுதான் தத்துவம். தத்துவம் என்ற என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்களோட மனசு ரசிக்கும், அது உங்களோட சிந்தனை வந்து அதை உள்வாங்கி ரசிக்கும். பிராக்டிக்கலா கால் வச்சா விளங்கும் இந்த தத்துவத்தை. அதான் பேசாம தத்துவம் பேசவான சொல்லுவோம், சும்மா தத்துவம் பேசியே காலத்தை என்னது கொண்டு போனவே சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து அரபுல சொல்வார்கள், கபல் சபல் ஹிமாரு சொல்வார்கள், என்னது கழுதை தத்துவம் பேசியே பசியால் இருந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தத்துவத்துக்கும் குர்ஆனுக்கு இடையில ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. குர்ஆன் தத்துவம் பேசாது, பாருங்க எந்த இடத்துல குர்ஆன் என்ன செய்யாது? தத்துவம் பேசாது. வாழ்க்கையை எளிமையா உங்களுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கு, வாழ்க்கையை எளிமையா கொண்டு போய்கின்றிருக்கு. ஆனால் எல்லாருடைய உரைகளிலும் எல்லாருடைய பேச்சுக்களிலும் கொஞ்சம் தத்துவம் என்ன செய்யும்? கலக்கும். குர்ஆன் மாதிரி பேச இயலாது யாருக்கும். யாருக்கு என்ன செய்ய முடியாது? குர்ஆன் மாதிரி பேச. நாங்களே வீட்டுல என்ன செய்வோம்? குடும்பத்தோட பேசுற நேரத்தை கூட நிறைய தத்துவம் தான் என்ன செய்வோம்? பேசுவோம். சாத்தியம் இல்லாத விஷயங்களை தான் நிறைய பேசிக்கின்றிருக்கோம். குர்ஆன் மாதிரி பேச முடியாது. குர்ஆன் மாதிரி என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. குர்ஆன் தத்துவம் பேசாது. குர்ஆன் என்ன செய்யாது? தத்துவம் பேசாது. சொல்றது வெற்றி தத்துவம். நம்ம உங்களுக்கு பிராக்டிக்கலான லைஃபுக்கு ஆனா ரசிக்கலாம். அதை உதாரணமாக இந்த உளவியல் ஒரு உதாரணம் சொல்றீங்க, இந்த டிஃபரெண்ட் நல்லா பதிய வைத்துக் கொள்வதற்காக ஒரு உதாரணம். உதாரணமாக இந்த அதாவது இப்ப புதுசா சொல்லுகிற ஹெசிடேஷனை மெயின்டைன் பண்றதா, அதாவது அந்த தயக்கத்தை எப்படி அதாவது நிர்வகிப்பது, தயக்கத்தை நிர்வகிப்பதில் இப்படி ஒரு மஜ்லிஸ்ல திடீர்னு எழும்பி நிறுத்துங்க இன்னொரு முக்கியமான கேள்வி கேள்வி யாருக்கும் சொல்ல இயலாது, சொல்ல மனசு வராது. இதுக்கு பேர் என்ன? தயக்கம். சபையில பேசுவதற்கான கூச்சம், அதுக்கு பேர் என்ன? தயக்கம். இதை நிர்வகிப்பது எப்படி? தலைப்போட்ட எல்லாரும் பேர் உட்கார்றாங்க, சாத்தியம் இல்லாத ஒரு தலைப்போட்டிதான் அர்த்தம். அர்த்தம் என்ன? நல்லா புரிஞ்சுங்க. அதை கேட்டுட்டு ரசிச்சுட்டு போவீங்க, ஒத்தனை மாற இயலாது. ஒத்தனை என்ன செய்யலாது? ஒருவராலும் மாற இயலாது. அதுக்கு பிறகு நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. அதுக்கு பிறகும் நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்களே தவிர உங்களால எதுவும் செய்ய முடியாது. லைஃப்ல எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்த தலைப்பா போட்டு இதுல எப்படி நடந்து கொள்வேன், அப்படித்தான் நடந்து கொள்வேன், அப்படித்தான் என்னது. அதுக்காக உங்களை என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட அந்த அல் குர்ஆன் இருக்குதே, அப்படி இருக்கல. தத்துவமாக எங்கேயும் இருக்கிறதா? இஸ்லாம் எடுபட்டதற்கான முதல் காரணமே தத்துவம் இல்லாத ஒரு விஷயம். அதாவது அர்த்தங்கள் ஞானங்கள் உள்ள ஒரு அம்சம், ஆனா வாழ்க்கையை வாழ்க்கையோடு கொண்டு போகக்கூடிய அம்சம். எனவே நீங்க முதலாவது பழகுங்க, தத்துவங்களை ரசிப்பதை விட்டு, கருத்துக்களை மத்தவோட கருத்துக்களை ரசிப்பதை எல்லாம் விட்டுட்டு குர்ஆனுக்குள்ள போக பழகுங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஏற்படக்கூடிய தாக்கம் இருக்குதே, நீங்க புரிந்து கொள்வீர்கள். எல்லா வழிகாட்டல்களும் ஒன்றல்ல, எல்லா வழிகாட்டல்களும் ஒன்றல்ல. தத்துவத்திலையும் லொஜிக்கலையும் பல விஷயங்கள் பேசலாம், ஆனா குர்ஆன் பேசுற மாதிரி ஒரு நாள் என்ன செய்யாது, பேச முடியாது என்பதை நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்னஹாதல் குர்ஆன அல்லாஹு சொல்லி காட்டுகிறான், இந்த குர்ஆன் மிகவும் உறுதியான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை வழிகாட்டுகிறது. எதுக்கு வழிகாட்டுது? மிகவும் உறுதியான ஒன்றுக்கு வழிகாட்டுகிறது. அதான் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். எல்லா விஷயமும் ஒரு லைஃபோட இணைந்து போகின்ற அமைப்புல தான் நீங்க குர்ஆன்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீங்க தத்துவத்தில் என்ன சொல்லுவீங்க? முயற்சியுடையார் இயற்சி அடையார். உண்மையா இது போய் இது என்ன? முயற்சி செஞ்சு அவமானப்பட்டவன் இருக்கிறானா இருக்கலையா? அது கூட அது விளங்கப்படுத்தணும். குர்ஆன தவிர நீங்க எதையும் விளங்கப்படுத்த முடியாது. மத்த எல்லாத்துல போய் இருக்கு முயற்சியுடையார். அதே போல என்னது, என்னமோ இருந்தால் உலகத்தை ஆள முடியும் அப்படின்னு சொல்லுவார்கள் எனக்கிட்டா. அதாவது ஒரு மனிதன் வந்து நம்பிக்கை வைத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படி இல்ல. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா, எங்களுக்கு சக்தியற்ற உண்டை எங்கள் மீது சுமத்தாதே. குர்ஆன் இதுதான் குர்ஆன். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உங்க லைஃபோட இணைஞ்சு போகும். இது தத்துவம், அழகா இருக்கு, ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சில நேரத்தில் ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டுரும், ஆனா அடுத்த செகண்ட் அது ஓடிடும். எது பூஸ்ட் பண்ணி ஓடிடுவாரு, தத்துவம் ஓடிடும். அனுபவிக்கிறது யாரு? நாங்க தான் அனுபவிக்கிறது யாரு? ஆனா குர்ஆனோட இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டெப் வச்சு அடுத்தது என்ன செய்யும்? அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லும், அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லும், அதுக்கு அடுத்த சொல்லிக்கிறே போகும் குர்ஆன். எனவே நல்ல முறையில புரிந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் எங்களிடத்துல அதாவது ஈர்க்குவார்க்கு இன்னொரு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. நம்ம குர்ஆனை விட இன்னும் பல விஷயங்களை என்ன செய்யும் கூடுதலாக ஒரு வழிகாட்டல் போன்று நினைக்கிறோம். அதை வந்து ஒரு வழிகாட்டல் போன்று நினைக்கிறோம். திருக்குறள், திருக்குறளுடைய கருத்துக்கள் என்ன செய்யும், திருக்குறளுடைய கருத்து நல்ல கருத்து, ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு சொல்றது பிள்ளை அல்ல. அத ஒரு திருக்குறள் குருவனும் நல்லது சொல்லிக்கு, திருக்குறளும் நல்லது சொல்லி அப்படி சொல்லல, அப்படி என்ன செய்யல, சொல்லவே இல்லை. சிலர் அப்படி செய்வாங்க, இந்த வசனமும் இந்த திருக்குறளும் இந்த இதுவும் ஒன்றா போகிறது, ஒன்றாகவே போகல. குர்ஆன் சொன்ன மாதிரி எதுவும் சொல்லல, குர்ஆன் சொன்ன மாதிரி என்ன செய்யல, எதுவும் சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொன்ன ஒரே விஷயம் இதுவும் சொல்லும் அதுவும் சொல்லும், ஆனா குர்ஆனுடைய இஸ்ரேல் என்ன செய்யும், வேற மாதிரி சொல்லும். குர்ஆன் குர்ஆன் சொல்றது சாத்தியமாக இருக்கு, இதே மெத்தட்ல நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னு சொன்னா அது சரி வராது, அது வந்து என்ன செய்யாது, போய் சேராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பல அறிஞர்கள் மார்க்கம் பேசுற மஜ்லிஸ்கள்ல மற்ற கருத்துக்களை கொண்டு வந்து உதாரணம் சொல்றது என்ன செய்யல, விரும்பல. தத்துவங்களை, திருக்குறளை, வேற ஒரு விஷயத்தை ஒரு இன்றியமையாத ஒரு கட்டத்துல சொல்ல வேண்டி வந்து சொல்றது வேற. ஆனா எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருவள்ளுவர் சொல்கிறார்கள், என்ன செய்யக்கூடாது, மூணாவதாக என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்து வைக்கிற இஸ்ரேல உரைகளை விரும்பாத காரணம் என்ன, அது வேற. இது இறைவனத்தை வந்திருக்கூடிய நூறு என்பதற்காக அப்படி சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் அடுத்த ஒரு பகுதி என்ன சொன்னால் இறுதி பகுதியாக வைத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது இது குர்ஆன் எங்களிடத்துல தாக்கம் செலுத்தாததுக்கான ஒரு காரணம். அதுல இன்னொரு அம்சம் இருக்கிறது என்னன்னு சொன்னால், குர்ஆனை பொறுத்தவரை அன்புள்ள சகோதரர்களே புரிந்து கொள்ளுங்கள், அது பல ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு நூல் என்பதை புரிஞ்சிடும். பல ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு நூல், அதனுடைய மேல் வசனங்கள் இருக்குது, அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய அதாவது சட்டங்கள், அதனுடைய விளக்கங்கள், இவைகள்லாம் நம்ம படிச்சு விளங்கக்கூடிய அம்சம். எந்த அளவுக்கு எங்களது ஈமானும் எங்களுக்கு எனது ஈடுபாடும் எந்த அளவுக்கு எங்களது இபாதத்தும் அதிகரிக்கிறதோ, குர்ஆனுடனான தொடர்பு அதிகரிக்கிறதோ, அந்த நேரத்தில் என்ன செய்யும், குர்ஆன் இன்னும் கொஞ்சம் மனசை வந்து முழுமையாக திறந்து விடும். மனசை வந்து இன்னும் கொஞ்சம் திறக்கும், இன்னும் கொஞ்சம் போக 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 உங்களுக்கு என்ன செய்யும், குர்ஆன் இப்படிப்பட்ட ஒன்றா, ஒரு வசனம் ஓதணும்னு நீங்க அழுதுவீங்க, ஒரு வசனத்தில் அழுவீங்க. வசனம் வந்து உருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் சோகத்தோட போய் குர்ஆனை திறந்து அழுவாங்க, அது குர்ஆனுக்கு அழுகுதா, அவரோட சோகம் எதை திறந்தாலும் என்ன செய்யும் அழுகவர், அப்ப குர்ஆனை திறந்தாரு குர்ஆனுக்கு அழுக வந்தது. ஆனால் நீங்கள் உள்ளத்துல நல்ல ஆழ்ந்த விளக்கங்களோடு குர்ஆனை திறந்தீங்கன்னு வைங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா, ஈமான் அவர்களுக்கு அதிகரித்து வரும். ஏன் ஈமான் அதிகரிக்க தெரியுமா, அந்த குர்ஆனை ஓதி அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த விளக்கத்தால் அவருக்கு என்ன செய்யும், அந்த திறந்து கொண்டே போகும். நீங்க குர்ஆனை ஓத ஓத அந்த மனசுல அந்த கருத்துக்கள் திறந்து கொண்டே போகும், அந்த ஒரு உறுதி உங்களுக்கு என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே வரும். குர்ஆனை ஓவி ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட விளக்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய உறுதி இருக்குதானே, எதையும் அசைக்க கூடாது, எதாவது என்ன செய்யாது, அசையாது. அவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த குர்ஆன் என்ன செய்ய கொடுக்கும். ஆனா நான் சொன்ன இந்த விஷயங்கள் என்ன செய்யும், அதுல இருக்கணும். அப்படி ஓதுனீங்கன்னா நீங்க இவைகளாம் விட்டுட்டு, குர்ஆன்ல எனக்கு நிறைய விஷயம் உண்டு. அதனால அதாவது இன்னும் சொல்ல போனால், குர்ஆன் ஒரு மனிதர் தொடர்ந்து மொழிபெயர்ப்புகளை மதையிலையும் வாசிச்சு விளங்கி கண்டிருக்கான்னு வைங்க, நீங்க எதுக்கு குர்ஆன் அணுகுறீங்களோ அதான் கிடைக்கும். விவாதத்துக்கு அணுகினீங்கன்னா விவாதம் கிடைக்கும். குர்ஆன் இது பிரயோஜனம் பெற நான் மாறணும் என்று அணுகினீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அப்படி எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யும் அது ஏற்படுத்தும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், ஒரு தந்தை வந்து ஒரு மகன் வந்து ஒரு தந்தையிட்ட கேட்கிறாரு, ஏன்னா இவ்வளவு நாளும் குர்ஆன் ஓதுறேன், எனக்கு மொழிபெயர்ப்பெல்லாம் விளங்குது இல்லை, அப்ப நான் எப்படி இது குர்ஆன் என்ன உள்ளத்தை சுத்தப்படுத்தும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. வாப்பா என்ன செய்யாரு, ஒரு நாள் குப்புறவு ஒரு ஒரு வடி இருக்கு பில்டர் பண்ற அந்த வடி என்ன, அந்த ஒன்று எடுத்து கொடுக்குற, இதுல போய் தண்ணி எடுத்து வந்து இந்த வாளியை நிரப்பினாரு. அதால வாளியை நிரப்ப முடியுமா, எடுத்தோடனே தண்ணி என்ன செஞ்சிடும், கீழே வடிச்சிடும். எப்படி நிரப்பி தொடர்ந்து செய், அவன் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யறா எடுக்கிறா, ஒரு துளி கூட என்ன செய்ய முடியல, நிரப்ப முடியல. ரைட், நீங்க எதுக்கு போனீங்க அங்க, வாளியை நிரப்பதான் போனீங்க. மகனை கூப்பிட்டு கேட்டாரு, இப்ப வடிய பாரு, நீ உனட்ட தந்த நேரத்துல இருந்ததை விட இப்ப கிளியர் ஆகிதா இல்லையா, சுத்தமாகிதா இல்லையா, சுத்தமாகி. நீ எதுக்காக போனாய், வாளியை நிரப்புறதுக்கு தான் என்ன செய்ய போனாய், இப்ப சுத்தமாகிறது உன்ட இது. அப்ப நீ மொழிபெயர்ப்ப விளங்கணும் எதுக்காக போனாலும் சரி, நீ ஓதுனது எதை, அல் குர்ஆன் அதை விளங்கப்படுத்துறதுக்கு அந்த தந்தை சொன்ன உதாரணம். அந்த குர்ஆனை நீங்க ஓத ஓத உங்களுக்கு குர்ஆனோட தொடர்பு உங்களை என்ன செஞ்சு உள்ளத்தை அப்படியே சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி கொண்டு போய் வைக்கும். அதுக்கு பின்னால குர்ஆன் உங்களோட உள்ளத்துல நிரம்பி சொல்லுவீங்க, உங்களுக்கு தத்துவத்தை கேட்கல வெறுப்பா இருக்கு, இது என்ன இது இருக்க போகுது அப்படின்னு ஒரு வெறுப்பு தான் உங்களுக்கு. இதுலதான் உங்களுக்கு உண்மை விளங்கும், இதுலதான் நூறு விளங்கும், இதுலதான் ஒளி விளங்கும். அன்புள்ள சகோதரர்கள், இந்த இடத்துக்கு நம்ம வரணும். இது நம்மளுக்கு வருமா, எங்களுக்கு எந்த வணக்க வழிபாடுகளை விட இந்த குர்ஆன் தான் மிகப்பெரியது ஒரு வணக்கம் என்கின்ற அந்த இடத்துக்கு நாங்க வரணும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அல்லாவை ஞாபகப்படுத்துவது ஜிக்ர் இருக்குது. அறிஞர்கள் எப்படி எல்லாம் முபாதல செஞ்சாங்க, இஸ்திக்பார் செய்யறோம், ஜிக்ர் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், இதுல எது சிறந்தது அப்படின்னு கேட்டா குர்ஆன் ஓதுறதா என்னது, வலதி குருல்லாஹி அக்பர், அல்லாவை ஜிக்ர் செய்வது அக்பர் என்று எதை குறிக்கிறது, குர்ஆனை தான் செய்து குறிக்குது. எனவே குர்ஆன் தான் எங்களுக்கு மிகப்பெரியது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மிகப்பெரிய இபாதத் எது, அவருடைய மிகப்பெரிய இபாதத் ஜிஹாத், அவருடைய மிகப்பெரிய இபாதத் வந்து ஜிஹாத். இந்த ஜிஹாத் எல்லாம் செய்த மனிதர் மரணிக்கிற தருவாயில் அவர் வந்து சொன்ன வார்த்தைகள் ஒன்று, இந்த குர்ஆனை வைத்துக் கொண்டு, இந்த குர்ஆனை வச்சுட்டு என்ன சொன்னாரு, ஷகலனி அன்கல் ஜிஹாத், உன்னை விட்டு ஜிஹாத் என்னை என்ன செஞ்சிட்டு திசை திருப்பி விட்டது, உன்னை விட்டு ஜிஹாத் என்னை திசை திருப்பி விட்டது. நான் ஓதனை நினைச்சது எல்லாத்தையும் எது திருப்பிட்டேன், ஜிஹாத், ஜிஹாத்ல போறது யுத்தம் செய்யறது அங்க படைகளை கவனிக்கிறதே உன்னை ஓத முடியாத லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு ஆக்கி கவலைப்பட்டாரு, நம்ம திருப்தி பட்டுருவோம். குர்ஆன் ஓதாட்டியும் நம்ம ஜிஹாத் செஞ்சுக்கிறோம், அதை நம்ம முதல்ல அதான் நம்ம நினைப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, சகலனி அங்கல் ஜிஹாத், ஜிஹாத் என்ன உன்னை விட்டு என்ன செஞ்சுட்டு தூரமாக்கிட்டு ஓத ஓதத்துக்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்யல தரவில்லை. நம்ம இப்ப என்ன சொல்லுவோம், சகலனி அன்கேட் எதையெல்லாம் சொல்லலாம், மொபைல் போன், சோசியல் மீடியா, குப்பை கூலம், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம சொன்னா சகலனி அன்க. ஆனா அவர் சொன்னது மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை சொல்றாரு, சகலனி அன்கல் ஜிஹாத். ஹாலித் வலி சொல்றார், அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லி ஒரு அறிஞர் சொல்கிறார், அன்றைய கால அறிஞர்கள் எல்லாம் குர்ஆனை ஒரு நாள் மூணு நாள்ல முடித்தார்கள், ஒரு நாள்ல முடித்தார்கள், ஒரு மாதத்துல முடித்தார்கள், ஆயிரம் செய்தி என்ன செய்து வருது, ஆனா பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமா இருக்குதா இல்லையா, ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி இவர்கள் இந்த மாதிரி குர்ஆனை வச்சுக்கின்றிருந்தாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு நாலஞ்சு மணித்தியாலத்துக்கு மொபைல் போனை இப்படியே வச்சுக்கின்றிருக்கீங்களோ பார்த்த உடனே எனக்கு அந்த ஆச்சரியம் போயிட்டேன். மொபைல் போனை நாலஞ்சு மணித்தியாலத்துக்கு போய் வச்சிருக்கிறாங்களா இல்லையா, இதை இவனுக்கு நாலஞ்சு மணித்தியாலத்துக்கு வைக்க முடியும் என்றால் யார் யாருக்கு எதில் இன்பமும் இன்ட்ரெஸ்டும் இருக்குமோ அவர் அவர்களுக்கு அதை முன்னால் என்ன செய்யலாம், அவ்வளவு நேரத்துக்கு என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம் என்று எனக்கு ஆச்சரியம் என்ன செஞ்சுட்டு எனக்கு போயிட்டு சொன்னார். உண்மை ஆச்சரியமா இல்லையா, இது நம்ம இருக்கிறோமா இல்லையா, இது இல்லாம இப்படியே வைத்துக் கொண்டு ஒரு ஆறு ஏழு மணித்தியாலாம் பிரயோசனமோ பிரயோசனம் இல்லையோ இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா, வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா, ஆரோக்கியம் போகும், அது போகும், எதிர்காலம், மரணம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம இதுதான் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா. ஆனால் இதை எனக்கு குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்து இவர்களை பார்த்தவுடன் எனக்கு ஆச்சரியம் என்ன செஞ்சுட்டு போய்விட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம். ரமலான் வந்து விட்டால் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றிலே நீங்க முழுமையாக பார்க்கலாம் இந்த குர்ஆன் ஓதுதல் ஹத்மா. அவருடைய வரலாற்றில் வரும், கானே அஹ்திமு ஃபீ ரமலான் தலாசீன ஹத்மா, ரமலானில் முப்பது முறை குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது சரியான செயலா பிழையான செயலா இரண்டாவது அம்சம். சில வேலை அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்காம இருக்கலாம், அந்த ஹதீஸ் அவர் லைஃப் நினைச்சிக்கலாம், அல்லது சஹியான ஹதீஸ் தான் அவருடைய விளக்கம் வந்து விளக்கிறதுக்கு ஓதினா தான் மூணு நாள் குறை என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது, குர்ஆன முடிக்கணும் என்று ஓதினா என்ன செய்யலாம், ஓதலாம் என்று விளங்கி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மூணு நாளைக்கு குறைய ஓதுவது தவறு. ஆனா அவர்கள் புரிந்து கொண்ட அமைப்புல முடிச்சாங்களா இல்லையா குர்ஆன, நம்ம அதை கேட்கல, இன்றைக்கு நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், இதுதான் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன தத்துவம் டக்கு நம்ம ஏற்றுக்கொள்வோம் சொல்லி புதுசா ஒரு லேசான ஒரு வழிமுறை வந்திருந்தது, என்ன ஒரு நாளைக்குள்ள ஒரு ஜுசு எப்படி முடிக்கிறது அப்படின்னு முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க வச்சு, இல்ல நாளைக்கு இருக்கலாம் ஒரு ஆயிரம் ஒருத்தர் இருக்கலாமா இருக்கு, ஆனால் அல்லாஹு ஆலம் சாத்தியப்படலையே, நாங்க மாறாம எவ்வளவு தத்துவம் வந்தாலும் மாறாது, நாங்க மாறின முதலாவது அது இருந்தால் மட்டும்தான் நம்ம குர்ஆன் ஓதுறது என்ன செய்யும் சாத்தியமாகவும் அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய விஷயத்தில் மிக ஒரு பாரிய கவனத்தை இந்த ரமலான் நம்ம எடுக்கணும். வெறுமனை ஓதுறது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ஓத தெரியாதோ அவங்க அந்த குர்ஆனை ஓதிக்கொள்வதற்கான கவனத்தை என்ன செய்யணும் எடுக்கணும். யாருக்கெல்லாம் ஓத தெரியுமோ முறைப்படி எப்படி ஓதுவது தஜ்வீத், அதை கொஞ்சம் என்ன செய்யணும் கவனம் எடுக்கணும். யாருக்கு ஓத தெரியுமோ அவங்க மொழிபெயர்ப்ப படித்துக் கொள்ளுதல், மொழிபெயர்க்கல், படித்தல், விளங்குதல் என்ற பகுதி, அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தங்களை நோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம். நிறைய குர்ஆனோட கவனப்படுது, வேறு எதனையும் வாசிப்பதிலே நீங்க முடிவெடுத்தாலும் சரி, இன்றியமையாததை தவிர, இன்றியமையாதது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம, இன்றியமையாததை தவிர மற்ற குர்ஆனோடு மட்டும்தான் எங்க தொடர்பு என்று நீங்க எடுத்தாலும் சரி, ஒரு பெரிய அதாவது குர்ஆனோடு நம்ம வாழ்ந்த மாதிரியான ஒரு ஒரு பகுதியை நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த ரமலானுக்குள்ள நம்ம ஏற்படுத்திக் கொள்ள முயல வேண்டும். எங்களுக்கு அது அன்புள்ள சகோதரர்களை நம்ம படிச்சு விளங்குற தாக்கம் ஒன்று, அது அல்லாமல் குர்ஆன் மூலம் நம்ம பொறுமையாளர்களாக மாறுவோம். குர்ஆன் மூலம் நம்ம பொறுமையாளர்களாக மாறுவோம். நம்மளுக்கே தெரியாம கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக மாறுவோம். குர்ஆனுக்கு இசைந்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய இயல்பு என்ன செஞ்சிடும், எங்களுக்கு தெரியாம நம்ம மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா இந்த ரமலானின் ஊடாக நம்ம குர்ஆன் ஓதுவதன் ஊடாக எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அதாம் ஐந்து வல் இல்மு இன்னல்லாஹு வ அஸ்ஸலாமு அலைஹி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.